கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 43.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற தமிழருக்கு வைத்த பெருந்தத்துவத்தை தனது உண்மை விளக்கம் என்கின்ற நூலினூடாக நமக்கு விளக்கம் செய்து வைத்த வனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றி மகிழ்கின்றேன். உண்மை விளக்கம் என்ற நூலுக்கு எளிமையாக உரை செய்து நம்மை வழிப்படுத்திய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். இப்பொழுது இரண்டாவது நூலாக பெரும்பான்மையான சைவ சித்தாந்த பேரறிஞர்கள் உண்மை விளக்கத்திற்கு அடுத்ததாக கற்கத்தக்க நூல் என்று சொல்லப்படுகின்ற திருவருட்பயன் என்கின்ற நூலினை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த நூலை இயற்றியவர் உமாபதி சிவாச்சாரியார். சந்தான குரல்களில் குறவர்களிலே ஒருவராக திகழ்கிறவர். தில்லைவாழ் அந்தணர்களிலே ஒருவராக இருந்து தன்னுடைய குருவாகிய மறைஞான சம்பந்தர் அவருடைய திருக்கருணையினாலே உயர்வு பெற்றவர். சித்தாந்த நூல்கள் 14 எட்டினை செய்து அதற்கு சித்தாந்த அட்டகம் என்று பெயர் பெறும்படியாக செய்தவர். ஞான மார்க்க பயணத்திலே குருவினுடைய திருவருளாலும் இறைவனுடைய திருவருளாலும் பல அற்புதங்களை செய்தவர் என்றெல்லாம் அவரை பற்றி நாம் படிக்கிறோம். அந்த பெரியவராலே ஆக்கப்பட்டதாகிய திருவருட்பயன் என்கின்ற நூலை இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மறைந்த சிவபாத சுந்தரம் ஐயா அவர்களுடைய உரையினை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பெருமகனுடைய திருவடிகளையும் நாம் போற்றி வணங்குகிறோம். திருவருட்பயன் என்கின்ற நூல் நற்குஞ்சரக்கன்று நன்னீர் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற காப்புச் செய்யுளோடு ஆரம்பமாகி 10 அதிகாரங்கள், அதிலே 100 குறள்களாக அந்த நூலை அமைத்திருக்கிறார். எப்படி திருக்குறளில் ஒரு அதிகாரத்தில் 10 குறள் அமைந்திருக்கிறதோ அதே வகையை பின்பற்றி 10 அதிகாரங்களை கொண்ட நூலாகவும் 100 குறள்களை கொண்ட நூலாகவும் இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலுக்கு உரை செய்கிற நம்முடைய பெரியவர் திருவருளுக்கு 5 அதிகாரம், பயனுக்கு 5 அதிகாரம் என இதை பகுத்து கொள்ளலாம் என்று சுட்டியிருக்கிறார். அந்த நூலினுடைய முதல் 3 அதிகாரங்களும் உள்பொருளாகிய பதி, பசு, பாசம் என்கின்ற 3 விளக்கம் செய்கின்றன. பதிமுது நிலை, உயிரவை நிலை, இருள்மல நிலை என்று அந்த 3 அதிகாரங்களுக்கும் பெயரிடுகிறார். அந்த 3 அதிகாரங்களும் இறையை பற்றியும் உயிரை பற்றியும் தலையை பற்றியும் விரிவாக நமக்கு விளக்கம் செய்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த இறைவனுக்கும் உயிருக்கும் உலகுக்கும் தொடர்புடையதாகிய திருவருளை பற்றி சொல்லுகிறார். அந்த அதிகாரத்துக்கு அருளது நிலை என்று பெயர் வைக்கிறார். உயிர்களை உலகியலில் தொடர்புபடுத்தி வினை அனுபவங்களை உண்டாக்கி அதன் மூலம் பக்குவப்படுத்துகிற வேலையையும், பக்குவப்பட்ட உயிர்களை இறைவனிடம் சேர்ப்பிக்கிற வேலையையும் செய்வது இந்த திருவருள் என்று சொல்லுகிற இறைவனுடைய ஞானாசக்தி. உயிர்களை உலகிலே மூழ்கடித்து அனுபவங்களை பெற வைக்கிற பொழுது அதற்கு திரோதான சக்தி என்று பெயர். பின்னாலே இறைவனோடு பக்குவப்பட்ட உயிர்களை சேர்ப்பிக்கிற பொழுது அது அருட்சக்தி என்று பெயர் பெறுகிறது. இந்த அதிகாரத்திலே இறைவனுடைய திருவருளினுடைய விவரங்களை எல்லாம் சொல்லுகிறார். அதை பெறுவதற்கு நாம் எப்படி உலகியல் பொருள்களிலே ஏக்கம் கொள்கிறோமோ அப்படி ஏக்கம் கொள்ள வேண்டும் என்றும், எப்படி சூரியன் உலகப் பொருள்களை காட்டி பின் தடி தன் ஒளியினோடு தன்னை காட்டுகிறதோ அதுபோல திருவருளினோடு நாம் உலகத்திலே மூழ்கி பிறகு அதனூடாகவே இறைவனை காணலாம் என்கின்ற விவரங்களையும் விரிவாக சொல்லி கொண்டு வருகிறார். இப்பொழுது நாம் படிக்கின்ற 9வது குறள் என்பது திருவருளை பெறும் முறை என்று, அருளை அறியும் வழி என்று அதற்கு நம்முடைய சைவ பெரியார் தலைப்பட்டிருக்கிறார். பிறப்பமைந்து கேண்மின் இது பாட்கலன்மேல் பூஞ்சை கரப்பமைந்து நாளும் கடல் என்பது நாம் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிற 9வது குறள். ஞான நூல்களை கேட்கிற பொழுது பரபரப்பில்லாமல் மனதை ஒடுக்கி கேட்க வேண்டும். அப்படி கேட்காதவர்களின் நிலை எதற்கு ஒப்பானது என்றால், பாட்கலன் மேல் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு ஏறி பாட்கலனிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய பூனை அந்த பாலினுடைய அருமை உணராது, பக்கத்திலே கரப்பான் குச்சி ஓடினவுடனே அதன் மேலே பாய்வது போல இருவருளை அடைய வேண்டும் என்று முயற்சித்து இத்தகைய நல்ல நூல்களை படைக்க தொடங்கியவர்கள் உலகியலிலே மனதை செலுத்தி விடுவது என்பது அது கரப்பான் உச்சியை பூச்சியை பிடிக்கிற கலன் பாட்கலன் மேல் இருக்கக்கூடிய பூனைக்கு ஒப்பானது என்று விளக்கம் செய்கிறார். அதை வைத்து கொண்டு இந்த திருவருளை எப்படி நாம் அறியலாம், இதற்கு முன்பு திருவருள் நம்மை சூழ்ந்திருக்கவே நாம் அறியாமல் இருக்கிறோம் என்பது பற்றி 3-4 குறளிலே விவரம் சொன்னவர் இப்பொழுது அதனை அடையும் வகை சொல்லுகிறார். அந்த குறளை அடிப்படையாக கொண்டு வழிபாட்டு முறைமைகளை எல்லாவற்றையும் நமக்கு சைவ பெரியார் விளக்கம் செய்கிறார். ஞான நூல் என்றால் என்ன என்று விரித்து சொல்கிறார். வேதம், ஆகமம், திருமுறை போன்றவற்றை நம்முடைய நாம் கற்க வேண்டிய ஞான நூல் வரிசையிலே சேர்த்து கொள்ள வேண்டும், அதை அன்றாடம் படிக்க வேண்டும் என்று சொல்லி, உலகியலிலே மூழ்கியவர்கள் அருள் பெறும் வழியை எப்படி அடையலாம் என்பதற்கான நெறிகளை நமக்கு விரிவாக சொல்லுகிறார். அதை கடந்த 2 வகுப்பிலே படித்து கொண்டிருக்கிறோம். எப்படி சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற அந்த வழிபாட்டு முறைகளினுடைய விரிவுகள் எல்லாம் உரையாசிரியராலே சொல்லப்படுகிறது. இம்முறை கடைசியாக விட்ட இடத்திலே இருந்து தொடங்கலாம். கடைசியாக படித்ததனுடைய அந்த நிறைவு பகுதியை வாசித்து விட்டு புதுப்பகுதிக்குள்ளே நாம் போகலாம் என்று நினைக்கிறேன்.
திருவருட்பயன் குறள் எண் 39 தொடர்ச்சி. யோகம் கிரியையில் ஞானத்தால் உண்டாகும் பக்குவத்தால் அதிநுட்ப அறிவுடையராய் அகத்தொழில் மாத்திரையாய் அருவத்திருமேனியை வழிபடுதல் யோகம். இது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்னும் 8 அங்கங்களை உடைமையால் அஷ்டாங்க யோகம் எனப்படும். இதுவரைக்கும் நிறுத்தினோம்.
சரி, சரியை படித்து முடித்து கிரியை படித்து முடித்து அதனுடைய பிரிவுகள், சரியையில் எப்படி உண்மை சரியை, உபாய சரியை என்ற பிரிவுகள் வருகிறது, எல்லாவற்றிலேயுமே வருகிறது. பிறகு சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் என்றாற் போல அந்த 4 பிரிக்கலாம் என்று காட்டி இப்பொழுது யோக நிலை பற்றி நமக்கு விவரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யோகம் 8 அங்கங்களாக பிரிக்கப்படுகிறது. சைவ சித்தாந்திகளை பொறுத்த அளவிலே யோகம் என்பது இறைவனை அடைகின்ற படிகளிலே ஒன்றே தவிர நேரடியாக அதனோடு இறைவனை அடைய முடியாது என்பது சித்தாந்திகளுடைய கருத்து. யோகத்தினோடு பெறப்படுகிற ஞானம்தான் இறைவனை நமக்கு உணர்த்தும் என்று ஞானத்தைத்தான் இறைவனை அடைகிற இறுதிப்படியாக வைத்திருக்கிறார்கள். யோக மதத்தார் என்று ஒரு மதக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யோகத்தாலேயே இறைவனை அடைய முடியும் என்று பேசுவார்கள். சைவ சித்தாந்தம் அதை ஒத்துக்கொள்ளாது. யோகம் ஞானத்தினுடைய வாயிலே கொண்டு போய் நம்மை விட அந்த ஞானம்தான் இறைவனை நமக்கு உணர்த்தும் என்பது சைவ சித்தாந்திகளுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த யோகம் 8 வகையாக பிரிக்கப்படுகிறது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்கின்ற ஆரம்ப நிலை 5, தாரணை சொல்லுங்கள்.
நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி.
அது முதல் நான்கும். அடுத்தது பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கின்ற நான்கு உண்மை நிலை, உபாய நிலை, உண்மை நிலை என்று அது இரண்டாக பிரிக்கலாம். யோகத்துக்கான ஆயத்த நிலைகள் யமன், நியமம், ஆசனம், பிராணாயாமம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கின்ற நானும் யோகத்தினுடைய உண்மை நிலைகள். இப்படியாக யோகம் பிரிக்கப்படுகிறது. இதை அட்டாங்க யோகம் என்று சொல்கிறார்கள். இதை பதஞ்சலி முனிவர் என்கின்ற முனிவர் இந்த அட்டாங்க யோகத்தை விளக்கம் செய்து நூல் எழுதியிருக்கிறார். இனி அந்த விட்ட இடத்திலே இருந்து நாம் மேலே படிக்கலாம்.
அகிம்சை, வாய்மை, திருடாமை, பிரம்மச்சரியம், அன்பு, வஞ்சனையற்று இருக்கை, பொறுமை, தைரியம், ஆச்சாரம், சுத்தி என்னும் பத்தும் இயமம்.
இது பத்தும் என்று வரையறை செய்வது சரியோ தெரியவில்லை, போன்ற பத்தும் என்று நாம் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். இயமத்திலே இன்னும் விஷயங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொன்றாக படியுங்கள்.
அகிம்சை,
அதாவது இன்னொரு உயிரை வதை செய்யாமை, அதுதான் அகிம்சை. இன்னொரு எந்த ஒரு ஜீவனையும் வதைக்காமல் வாழ்வது, இது ஒன்று. அடுத்தது
வாய்மை,
உண்மை பேசுவது.
திருடாமை,
விளக்கம் சொல்லத்தவில்லை, உங்களுக்கு தெரிகிற விஷயத்தை நீங்க மேலே போகலாம்.
பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியம்
அதாவது புலனடக்கம், அதைத்தான் பிரம்மச்சரியம் என்று சொல்கிறார். அதாவது புலன்கள் இன்பம் நோக்கி ஆன்மாவை தம்பளிக்கு இழுக்கும், அதை அடக்கி நிற்றலை பிரம்மச்சரியம் என்று சொல்கிறார்.
அன்பு,
உயிர்கள் மேல் காட்டுகிறதாகிய பரிவு.
வஞ்சனையற்று இருக்கை, பொறுமை, பொறுமை, தைரியம்.
மேற்சொன்ன பண்புகள் நமக்கு வர வேண்டுமானால் பொறுமை அவசியம். முதல் சொன்னதாகிய அஹிம்சையோ பிரம்மச்சரியமோ இவற்றையெல்லாம் பேண வேண்டுமானால் பொறுமை அவசியம். அதனால் பொறுமையும் சேர்க்கிறார். பொறுமை,
தைரியம், ஆச்சாரம்,
அதை தாங்குகிறதாகிய தைரியம். அதற்கு பிறகு இந்த நல்லியல்புகளை பேணுவதற்கான ஆசாரங்களை கடைபிடித்தல், அது ரொம்ப முக்கியமாக நம் சமயத்திலே ஆரம்ப நிலையிலே கருதப்படுகிறது. அதாவது வழிபாட்டு நிலையினுடைய தொடக்க நிலையிலே ஆசாரம் என்பதை நாம் தவிர்க்க முடியாது. ஆனால் என்னாகிவிடுகிறது என்றால் ஆசாரத்திலே ஈடுபடுகிறவர்கள் பிறகு அதிலே இருந்து வெளிவர முடியாமல் அகப்பட்டுக் கொள்வார். ஆசாரமே வாழ்க்கையாக சில நேரத்திலே போய்விடுகிறது. ஆசாரத்திலிருந்தும் நாம் வெளியிலே வர வேண்டும். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், காஞ்சி சங்கராச்சாரியார், ஆதிசங்கராச்சாரியார் ஆசாரங்களிலே அவர்கள் ரொம்ப நுட்பமானவர்கள். தங்களை யாரையும் தீண்ட விட மாட்டார்கள். இன்றைக்கு கூட அதுதான் அங்கே அந்த மடத்திலே இருக்கக்கூடிய நிலை. ஆசாரத்தை ரொம்ப கடுமையாக, அவர்கள் பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் ஆசாரம் பேணுதல் என்பது அவர்களுக்கு ஒரு வழக்கம். கடல் தாண்டி போக மாட்டார்கள், அப்படி சில ஆசாரங்களை பேணுவார்கள். ஆதி சங்கராச்சாரியாருடைய அவரிடமும் அந்த இயல்பு இருந்திருக்கிறதாக சொல்ல ஒரு கதை சொல்கிறார்கள். ஒரு குளத்திலே குளித்து விட்டு வெளியிலே வருகிறார். அப்பொழுது ஒரு புலையன் வந்து அவரை தொட்டு வணங்குகிறான். அவர் பதறியை வெளியே பின்னாலே போகிறார். தனக்கு தொடக்கு வந்துவிடும் தொட்டால் என்று அவர் பேச, அந்த வந்த புலையன் பெரிய தத்துவ விசாரங்களை எல்லாம் அவர் முன்னாலே பேசுகிறான். நீ எதனாலே தொடக்கு என்கிறாய், உடம்பை ஆன்மா என்கிறாயா, அல்லது ஆன்மா என்று ஒன்று வேறு இருக்கிறதா, ஆன்மாவிலே வேறுபாடுகள் இருக்கிறதா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலை இருக்கிறதா என்றெல்லாம் கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டு சங்கராச்சாரிய சங்கரரை, ஆதிசங்கரரை திக்குமுக்காட வைக்கிறான். பின்னாலே வந்தது சிவன் என்று நம் பெரியவர்கள் சொல்லி சங்கரருடைய பெருமையை நிலைநிறுத்துகிறார்கள். இந்த ஆசாரம் என்பது ஆரம்ப நிலையிலே மிக அவசியமானது. யோகம் முதலியவற்றில் ஆசாரம் என்பது, ஆசாரம் கடைபிடிக்காதவனுக்கு யோகம் வராது. இன்றைக்கு யோக பயிற்சி செய்ய போகிறவர்கள் எல்லாரும் வெறும் உடற்பயிற்சியாக செய்கிறபடியால் ஆசாரம் பேணுகிற முறை இல்லை. சில சிலவற்றை செய்ய வேண்டுமானால் அதற்குரிய விஷயங்களை கடைபிடித்தே ஆக வேண்டும். கிரிக்கெட் விளையாட போகிறவன் அதற்கான பயிற்சி பெறாமல் கிரிக்கெட் விளையாடுவது என்பது சாத்தியமில்லை. அதுபோல யோக முயற்சியிலே ஈடுபடுகிறவனுக்கு ஆசாரம் அவசியம். உணவிலே உடலிலே அந்த ஆசாரத்தை பேண வேண்டியது அவசியம். ஆனால் அந்த ஆசாரமே சமயம் என்று நினைத்து கொண்டு மூழ்கி விடவும் கூடாமல் அதில் இருந்து வெளியிலே வர வேண்டிய நிலைமையையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆசாரத்தையும் ஒரு பண்பாக சொல்லுகிறார்.
சுத்தி,
எல்லாவற்றையும் சுத்தி செய்வது. நம்முடைய சமயத்திலே இந்த சுத்தி என்கின்ற ஒரு முறை இருக்கிறது. கோயில்கள் புகிரிய நிலையிலே கூட அதை பேணுவார்கள். அதாவது இருக்கிற இடத்தை சுத்தி செய்வது, நாம் உண்கிற உணவை சுத்தி செய்வது. ஏனென்றால் உள்ளே போகிற உணவு உணவினுடைய இயல்புக்கேற்பதான் நம்முடைய குணம் அமையப் போகிறது. ஆகவே உண்கிற உணவை சுத்தி செய்து உண்ண வேண்டும், குடிக்கிற நீரை சுத்தி செய்து குடிக்க வேண்டும். அப்போ உணவும் நீரும் தான் நம்முடைய உயிர் செயல்பாட்டுக்கு காரணம் என்றால் உணவும் நீரும் சுத்தி செய்யப்பட்டால் உயிர் சுத்தி செய்யப்படும் என்று நம் பெரியவர்கள் நம்புகிறார்கள். இதை பற்றி வள்ளலார் நிறைய எழுதியிருக்கிறார். நான் முன்பும் இது பற்றி திருக்குறள் வகுப்பிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அன்ன சுத்தி, ஜலசுத்தி, ஸ்தான சுத்தி, இதுபோல கிரியையில் நடக்கிற பொழுது மந்திர சுத்தி என்று சுத்திகள் பல வகையாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் சுத்தி செய்து சுத்தி செய்து பயன்பட வேண்டும். இந்த நம்முடைய மந்திரங்களிலே நாம் சொல்லுகிற திருச்சையிலே கேட்கிற மந்திரங்களிலே ஒன்றாகிய அந்த அஸ்திராய பட் என்று சொல்கிற மந்திரம் சுத்தி செய்கிற மந்திரம் என்று சொல்கிறார். அந்த மந்திரத்தை சொல்லி நீரை தெளித்தால் அந்த இடம் சுத்தியாகும் என்று நம்முடைய பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். இந்த சுத்தி அதுபோல அன்னத்தை சுத்தி செய்வதற்குத்தான் ஒரு துளி நெய் விட வேண்டும் என்பது நம்முடைய மரபு. உண்ணுகிற உணவிலே எங்கள் உணவை எல்லாம் போட்டுவிட்டு ஒரு துளி நெய் விட்டீர்களேயானால் அந்த உணவு சுத்தியாகிவிடும் என்கிறார்கள். அதுபோல தண்ணீரை சுத்தி செய்வதற்கு வள்ளலார் பெரிய விஷயம் சொல்லுகிறார். அது ஒரு மரத்தினுடைய வேரை எடுத்து அதை என்ன செய்வது, பஸ்பமாக்குவது, அதை சாணத்தினாலே மூடி அதற்கு அந்த மரத்தை வழிபட்டு அதனுடைய வேரெடுத்து அதனை பிறகு சாணத்தினாலே மூடி காய விட்டு நெருப்பிலே போட்டு அதை சுட்டு பிறகு சாணத்தை தட்டிவிட அந்த உள்ளே அந்த வேரினுடைய சாம்பல் இருக்கும். அந்த சாம்பலை பானையிலே தண்ணீரை கொதிக்க விட்டு அதுக்குள்ளே ஒரு துளி அந்த சாம்பலை போட்டு சாம்பலல்ல அந்த பஸ்பத்தை போட்டால் நீர் சுத்தியாகும் என்கிறார்கள். இதையெல்லாம் இன்றைய தலைமுறை ஏற்காது. உங்களிலே பல பேருக்கு கூட இதெல்லாம் ஒரு வேலையா என்று நினைப்பீர்கள். தண்ணீரை காய்ச்சினால் போதாதா என்று. தண்ணீரை காய்ச்சுவது என்பது கிருமிகளை அழிப்பதற்கே தவிர சுத்தி செய்வதற்கு ஆகாது. சுத்தி செய்வது என்பது அந்த தண்ணீரினுடைய உயிர்நிலையை உயர்த்துவதற்காக செய்யப்படுவது. ஆகவே தண்ணீரை சுத்தி செய்வது, உணவை சுத்தி செய்வது, நெய்யை இன்றைக்கு கொலஸ்ட்ரால் என்று நாம் பெரும்பான்மையாக நீக்கி விடுகிறோம். நெய்யை உணவிலே உருக்கி சேர்க்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசார முறைகளிலே ஒன்று. அதை இன்று நான் உங்களுக்கு இடையிலே சொன்னதாகவும் ஞானவகம் ஒரு பெரிய ஒரு டாக்டர் அதை இன்றைக்கு மேற்கு நாட்டாரும் அதை ஒற்றுக்கொண்டு விஞ்ஞானிகளும் அதை எழுதுகிறார்கள் என்கிறார்கள். அந்த டாக்டர் என்னிடம் கேட்டார், உயிரோடு ரொம்ப காலம் இருக்க விருப்பமா என்று கேட்டார். யாருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்க போகிறது என்று சொன்னேன். அதற்கு அவர் எனக்கு சொன்னது, அப்படியானால் தினம் சாப்பிடுகிற பொழுது ஒரு துளி நெல்லை உருக்கி சேர்த்து கொள்ளுங்கள் என்கிறார். உணவு சுத்திக்கு அது ஒரு முறை என்கிறார். இதை அவர் யாரும் இன்றைக்கோ பாடுகிறார். நெய்யுருக்கி ஆமா, அதுல மோர் பெருக்கி மோருக்கு எவ்வளவு தண்ணி சேர்த்து சாப்பிட முடியுமோ சாதத்தை சேர்த்து சாப்பிட வேண்டும். தண்ணீரை நன்றாக காய்ச்சி சாப்பிட வேண்டும். நெய்யை உருக்கி சாப்பிட வேண்டும் என்று அவையாருடைய பாடலே இருக்கிறது. ஒரு துளி நெய்யை உருக்கி சாப்பிடலாம் என்றால் ஒரு டம்ளர் நெய் விட்டு சாப்பிடுவது என்று அர்த்தம் இல்லை. ஒரு ஒரு துளி, இரண்டு துளி, மூன்று துளி நெய்யை உருக்கி சூடாக உருக்கி உணவிலே விட்டு சேர்த்தால் உணவு சுத்தியாகும் என்பது நம் பெரியவர்களுடைய முறை. ஆகவே சுத்தி என்பதையும் தனி ஒரு பண்பாக சொல்லுகிறார்.
அஹிம்சை, வாய்மை, திருடாமை, பிரம்மச்சரியம், அன்பு, வஞ்சனையத்திற்கை, பொறுமை, தைரியம், ஆச்சாரம், சுத்தி என்னும் பத்தும் இயமம். தபசு, சந்தோஷம், தேவ சிந்தனை, தானம், ஈஸ்வர பூசை, ஞான சாத்திரம் கேட்டல், பழிக்கு அஞ்சுதல், பத்தி, சபம், விரதம் என்னும் பத்தும் நியமம்.
இங்கே கூட என்னும் பத்தும் என்பது என்பது போன்ற பத்தும் என்று இருப்பதுதான் பொருத்தமானது என்றால் யமன் நியமம் விரிக்கு பெருகும். அடிப்படையிலே இருக்கக்கூடிய பண்புகளை உரையாசிரியர் சொல்லுகிறார். பொதுவாக யமன் நியமம் என்பது என்னவென்றால் யமம் என்பது விலக்கியன ஒழித்தல், நியமம் என்பது விதித்தன செய்தல். இதுதான் யம நியமத்துக்கான அடிப்படை. நான் முன்பே உங்களுக்கு பல தரம் சொல்லிவிட்டேன் யோகத்துக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்றால் யோகத்தினாலே ஆற்றல்கள் பின்னே போக போக ஆற்றல்கள் பெருகும். ஒழுக்கம் இல்லாதவனிடம் ஆற்றல் வந்தால் அது உலகத்தை அழிக்கும். ஆகவே முதலிலே ஒழுக்க பயிற்சிக்கு பிறகுதான் யோகத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்பதைக்காகத்தான் அந்த யம நியமத்தை சொல்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் திருக்குறளில் அறத்துப்பால் படித்தபடியால் உங்களுக்கு விதித்தன செய்தல் விலக்கியன ஒழித்தல் தெரியும். இதை கடைப்பிடிப்பீர்களே ஆனால் இனி நீங்கள் ஆசனம் பிரணாயாமத்துக்குள்ளே நுழையலாம். திருக்குறள் படிக்காமல் அதுக்குள்ளே போறதே தவறு. நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஆகவே அந்த ஆய்த்த நிலையிலே இரண்டு நிலை உங்களுக்கு கை வந்து விட்டது. யோக முயற்சியிலே அதுக்கு மேலே போகலாம் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆகவே இந்த நான்கையும் இந்த ரெண்டு பகுதிகளாக பத்து பத்தை சொல்லி அவர் இது யமம் இது நியமம் என்று விதித்து காட்டுகிறார்.
தபசு, சந்தோஷம், தேவ சிந்தனை, தானம், ஈஸ்வர பூசை, ஞான சாத்திரம் கேட்டல், பழிக்கு அஞ்சுதல், பக்தி, சபம், விரதம் என்னும் பத்தும் நியமம். சுவாசத்தை அடக்கி ஆளுதல் பிராணாயாமம். மனசை
மூச்சு பயிற்சி என்று இதை சொல்லுகிறோம். மூச்சு தான் நம்முடைய குணமாற்றங்களுக்கு அடிப்படையாக இருக்கிற ஒன்று என்றபடியால் அதை பயிற்சி பண்ணி நாம் நினைத்தபடி குணங்களை வரவிக்க முடியும் என்று நம் பெரியவர்கள் கருதினார்கள். அது திடீரென நடக்கக்கூடிய ஒன்றல்ல. நீண்ட நாள் மூச்சு பயிற்சி செய்தால் மூச்சினாலே நாம் நினைத்த குணங்களை பெற முடியும். சத்வீகம், தாமசம், ராஜசம் என்ற முக்குணங்களிலே நாம் நினைத்த குணங்களை பெறலாம் என்றபடியால் அடுத்ததாக பிராணாயாமம் சொல்லப்படுகிறது.
சுவாசத்தை அடக்கி ஆளுதல் பிராணாயாமம். மனசை புற விஷயங்களில் செல்லாமல் தடுத்தல் பிரத்யாகாரம்.
இதுல ஆசனம் சொல்ல இல்லையா?
ஆசனம் சொல்லுங்கய்யா. ஆசனம் சொல்லல,
தவறுபட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, நீங்க படிங்க.
சுவாசத்தை அடக்கி ஆளுதல் பிராணாயாமம். மனசை புற விஷயங்களில் செல்லாமல் தடுத்தல் பிரத்யாகாரம். மனசை ஒரு வழியில் நிறுத்தல் தாரணை. சிவபெருமானுடைய அருவத்திருமேனியை தியானித்தல் தியானம். அத்தியானத்தில் நிலை பெறுதல் சமாதி. ஒரு மேற்கோள் தராருங்க. இயம நியமம் இல்லாதார்க்கு யோகம் கைகூடாது. இவைகளின்றி மூச்சை அடக்கி பயிலுவது யோகம் அன்று. துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்தருத்தி உடம்பை ஒருக்கில் எண்ணாம் என்றார் அருணகிரிநாதர். இயம நியமம் இல்லாதார்க்கு யோகம் கைகூடாது. இவைகளின்றி மூச்சை அடக்கி பயிலுவது யோகம் அன்று. துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்தருத்தி உடம்பை ஒருக்கில் எண்ணாம் என்றார் அருணகிரிநாதர். இது கந்தர் அலங்காரத்தை வந்து
யோக முயற்சியிலே ஒரு விவரத்தை சொல்லுகிறார். துருத்தி என்பது இந்த காற்றை அடிக்கிற இந்த கொல்லர்கள் வைத்து காற்றை அடித்து நெருப்பை சூடாக்குவார்கள், அதைத்தான் துருத்தி என்று சொல்கிற வழக்கம். துருத்தியை போல துருத்தி எனும்படி கும்பித்து, கும்பித்தல் என்பது ஒருமைப்படுத்துதல், அதுதான் கும்பம். இப்போ நாங்கள் வீட்டிலே கும்பம் வைக்கிறது என்பது அகலமாக வந்து நுனியிலே அது கூறாகும். அந்த 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 கும்பித்தல் என்பதும் அதுதான், பரவி கிடக்கிற ஒன்றை ஒரு இடத்திலே நிலைக்கச் செய்வது, அதுதான் கும்பித்து. துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை ஒருக்கி எண்ணாம்.
ஒருக்கில் எண்ணாம்,
ஒருக்கில் எண்ணாம். அதாவது இந்த முதற் சொன்ன முயற்சிகளை செய்யாமல் உடம்பை நாம் கட்டுப்படுத்துவதிலே பயனில்லை என்கின்றதை ஒரு பொது அர்த்தமாக கொள்ள வேண்டி இருக்கிறது. எனக்கு அதுக்கு மேலே உள்ளே போக முடியவில்லை. அதை ஒரு மேற்கோளாக காட்டுகிறார்.